Thank you for that beautiful
அரஹான இசைக்காகவும் அந்த அரஹான ஜபத்திற்காகவும் நன்றி. உங்களிடம் பேசுவது இப்பொழுது என்னுடைய சிலாக்கியமாக இருக்கிறது. என்னுடைய உரையின் முடிவில் பாடற்குழு ஸ்வீட் இஸ் த ஒர்க் என்ற பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரி சில்வியா எச் ஆல்ரெட் பேசுவார். அவரை தொடர்ந்து சகோதரி பார்பரா தாம்சன் பேசுவார். பிறகு பாடற்குழுவும் சபை கூட்டமும் ஹார்க் ஆல் யூ நேஷன்ஸ் என்ற பாடலை பாடுவோம். இந்த வரலாறு சிறப்புமிக்க கூட்டத்தில் உங்கள் மத்தியில் பேசுவது ஒரு சிலாக்கியமாகும். ஒன்றாய் ஒருமித்து இருப்பது ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஒத்தாசை சங்க பொது தலைவராயிருக்கிற காலத்தில் இந்த சபையின் ஒத்தாசை சங்க சகோதரிகள் மீது எனக்கு ஆழ்ந்த அன்பு ஏற்பட்டு, மற்றும் கர்த்தர் நம்மை பற்றி என்ன உணர்கிறார் என்றும் அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை விரிவுபடுத்தியுள்ளார். ஒத்தாசை சங்கம் பற்றிய கருத்துக்களை எனது பேத்திமார்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் என நான் கருதுகிறேன் என எனது உரைக்கு தலைப்பு கொடுத்துள்ளேன். எனது மூத்த பேத்திமார்கள் தன்னிலை வளர்ச்சி நிகழ்ச்சிகளில் சுறுசுறுப்புடன் பங்கேற்று நற்குணசாலி பெண்களாக பழக்க வழக்கங்களையும் குணாதிசயங்களையும் உருவாக்கிக் கொள்கின்றனர். நான் இங்கே பேசுகின்ற இந்த செய்தியானது அவர்களுக்கும், இதை கேட்கிற அல்லது வாசிக்கிற அனைவருக்கும் ஒத்தாசை சங்கம் ஆரம்பித்த போது கர்த்தர் அவரது மனதில் எதை எண்ணினார் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள செய்யும் என நான் நம்புகிறேன். இப்பொழுது இருக்கிற ஒத்தாசை சங்கமானது ஆதி சபையில் காணப்பட்ட சீஷத்துவ முறையின்படியே அமைக்கப்பட்டது என்று எனது பேத்திமார்கள் புரிந்து கொள்ளுவர் என நான் நம்புகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரட்சகர் தனது சபையை ஸ்தாபிக்கும் போது அவரது ஊழியத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அதிக தியாக முன்படைய இரு சீஷர்களான மார்த்தாள் மற்றும் மரியாளை அவர் மார்த்தாளின் வீட்டில் சந்தித்தார். மார்த்தாள் அவருக்கு செவிசாய்த்து கொண்டே அன்றுள்ள வழக்கத்தின்படியே அவருக்கு சேவை செய்தாள். அவள் அதை விட மேலான பணியை செய்ய அவளுக்கு உதவினார். அவர் மார்த்தாள், மரியாள் ஆகிய இருவருக்கும் தங்களை விட்டு எடுபடாத ஒரு நல் பங்கை அவர்கள் தெரிந்து கொள்ள உதவினர். அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சபையை கட்டினார்கள் என்று புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். மேலும் சபையின் வளர்ச்சியில் விசுவாச பெண்களின் சீடத்துவ முறை பங்காற்றியது என நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு பிலிப்பை என்ற இடங்களில் பவுல் பெண் சீடர்களை பற்றி பேசினார். ஆனால் மதமாறுபாடு காலத்தில் கர்த்தரின் மெய்யான சபை இல்லாமல் போய் இந்த சீடத்துவ முறையும் காணமாய் போயிற்று. கர்த்தர் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக மீண்டும் தனது சபையை ஸ்தாபிக்கும் போது மறுபடியும் சீடத்துவ முறையில் பெண்களையும் சேர்த்து கொண்டார். முறைப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் சபையில் எம்மா ஸ்மித் தலைவரும் போதகருமாக ஏற்படுத்தவும், தீர்க்கதரிசியாகிய தன் கணவருக்கு சபையில் உதவி செய்யவும் ஏற்படுத்தப்பட வேண்டுமென கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பும் அவரது அழைப்பில் எப்படி அவர் தனது விசுவாசம் மற்றும் சுயநீதியை வளர்த்து வேண்டுமென்றும், எப்படி தனது குடும்பம் மற்றும் வீட்டை பலப்படுத்த வேண்டும் என்றும் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. ஊழிய பணியில் பெண்களில் விசேஷித்த சாதனையை அறிவிக்கும் உதாரணம் ஒன்றை கூறுகிறேன். விசுவாசம் உள்ள மனுஷர் தங்கள் குடும்பங்களை விட்டு அறியாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுக்கு அசௌகரியத்தையும் இன்னல்களையும் சகித்திட சித்தமாயிருந்தபடியால் அதிகாலத்தில் சபையில் வளர்ச்சி அதிகமாயிருந்தது. ஆயினும் தங்கள் வாழ்க்கையின் பங்காளராகிய அந்த விசுவாசமிக்க பெண்கள் இல்லாவிட்டால் தங்கள் ஊழியம் சாத்தியமாகாது என அவர்கள் புரிந்து கொண்டனர். ஏனென்றால் அப்பெண்கள் அவர்களது வீடு, வியாபாரம் போன்றவற்றை பேணவும், குடும்பத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் வேண்டிய வருமானத்தை பெருக்க வேண்டியவர்களாய் இருந்தனர். ஆசாரியத்துவ முறையின்படியே ஆசாரியத்துவின் கீழ் சபையின் பெண்கள் ஒழுங்கமைக்கப்படவும், மற்றும் ஆசாரியத்துவ ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் தங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளவும் சாக்கியம் பெறுவர் என்பதை அவர்களுக்கு போதித்திடவும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கர்த்தர் எழுப்புதல் ஊட்டினார் என்பதை எனது பேத்திமார் புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். ஒத்தாசை சங்கம் அதிகாரப்பூர்வமாய் அமைக்கப்பட்ட போது எம்மா ஸ்மித் தொடர்ந்து தலைவராக இருந்தால் அவரது தலைமை குழுவில் பணிபுரிந்திட இரு ஆலோசகரோடு அந்த அமைப்புக்கு அவர் தலைவராக அழைக்கப்பட்டார். சபைக்கு வெளியே உள்ள ஸ்தாபனங்களில் பொதுவாக நடப்பது போல வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படாமல் வெளிப்பாடு மூலம் இந்த தலைமை குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வழிநடத்த போகும் பெண்களால் தாங்கப்பட்டு அழைக்கப்பட்டனர். இவ்வாறாக தீர்க்க தரிசன மூலம் தேவனால் அழைக்கப்பட்டு அதிகாரமுடையவர்கள் மூலமாக கைகளை வைப்பதன் மூலமாக தங்கள் அழைப்பில் பணிபுரிய ஆசாரிய தலைவர்களால் ஏற்படுத்தப்படுகின்றனர். ஆசாரியத்துவத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருப்பதால் குறிப்பிடப்பட்ட பணியை செய்வதற்கு கர்த்தரிடமிருந்தும் அவரது தீர்க்க தரிசியரிடமிருந்தும் தலைமை குழு வழிநடத்துதலை பெற்றிட அது வகை செய்கிறது. இந்த ஒத்தாசை சங்க அமைப்பானது தாளந்து நேரம் உடைமைகள் ஆகிய கர்த்தரின் சேமிப்பு கிழங்கை ஞானத்தோடும் ஒழுங்கு உரிமையோடும் நடத்தி உதவி புரிகிறது. கர்த்தருடைய ரட்சிப்பின் வேலையில் சகோதரியாகிய சீடர்களை போதிக்கவும் எழுப்புதல் ஊட்டவும் ஒழுங்குபடுத்தவும் தங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதென அந்த முதல் பெண்கள் குழு புரிந்து கொண்டனர். விசுவாசம் மற்றும் சுயநீதியை பெருக்குதல், குடும்பங்களையும் வீட்டையும் பலப்படுத்துதல், தேவையுள்ளவரை தேடி உதவுதல் போன்ற ஒத்தாசை சங்க நோக்கங்களை முதல் கூட்டங்களிலே சகோதரிகளுக்கு கற்பிக்கப்பட்டது. ஆலயத்தில் மட்டுமே காணப்படும் சிலாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் வரங்களுக்காக பரிசுத்தவான்கள் ஆயத்தப்படுத்த முக்கிய அங்கமாக ஒத்தாசை சங்கம் இருந்ததென எனது பேத்திமார் புரிந்து கொள்வர் என நான் நம்புகிறேன். ஒத்தாசை சங்கம் பூமியின் மேலுள்ள தேவராஜ்யத்தின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் நமது பிதாவின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைந்திட விசுவாசிகளுக்கு உதவிடும் வகையில் இது அமைத்துள்ளது என்று தலைவர் ஜோசப் ஸ்மித் ஃபீல்டிங் ஸ்மித் போதித்தார். ஜோசப் ஸ்மித்தின் சிவப்பு செங்கல் சேமிப்பு இடங்களில் நடந்த அந்த முதலாம் ஒத்தாசை சங்க கூட்டத்தில் தீர்க்கதரிசி அவர்களுக்கு போதித்தார். தேவாலய ஆசீர்வாதம் ஒரு மகத்தான பரிசு என்றும் அது பிந்திய கால பரிசு சகோதரிகளின் பெரிய லகுவாகும் என்று விசுவாசித்த முதல் ஒத்தாசை சங்க சகோதரிகளைப் போல தேவாலயம் குறித்து எனது பேத்திமார்கள் மதிப்பிடுவார்கள் என நம்புகிறேன். எனது பேத்திமார்கள் அந்த முந்தைய ஒத்தாசை சங்க சகோதரிகள் போல தேவாலய திரு உடன்படிக்கைகளை கைக்கொள்ளவும் தேவாலயம் போக செல்லும் போதும் அங்கு நடக்கும் பணிகளிலும் சொல்லும் வார்த்தைகளிலும் அதிக கவனம் செலுத்தி தினமும் போதிய முறையில் வளர்ச்சி பெற முயற்சிப்பார்கள் எனவும் நம்புகிறேன். தேவாலய ஆசீர்வாதங்கள் மூலம் அவர்கள் திடமான ஆவணங்களால் பலப்படுவார்கள். அதோடு தேவ அறிவு திறவு கோலை பெற்று ஆசீர்வதிப்பக்கப்படுவார்கள். தேவாலய நியமங்கள் மற்றும் உடன்படிக்கைகளில் காணும் ஆசாரியத்துவத்தின் மேன்மையுள்ள ஆசீர்வாதங்களுக்காக ஆயத்தப்பட சகோதரிகளுக்கு ஒரு உதவி செய்யும் பொறுப்புகளை ஒத்தாசை சங்கம் நிறுவத்தின் மூலம் வழங்குக தேவரின் பிரதான நோக்கியமாயிருக்கிறது என்பதில் நான் நன்றியுடையவளாயிருக்கிறேன். பெரிதும் உலகளாவியலான சகோதரிக்கு ஒத்தாசை சங்கத்தினர் மற்றும் செல வாழ்க்கை எனது பேத்திமார்கள் உணர முன் வருவார்கள் என நான் நம்புகிறேன். 1842 முதல் திருச்சபை நாவுக்கு அப்பால் வெகுவாக பரவியுள்ளது. இப்போது ஒத்தாசை சங்கம் 80 மேற்பட்ட மொழிகளில் பேசும் சகோதரிகள் அடங்குதல் 170 நாடுகளில் இயங்கி வருகிறதை பார்க்கலாம். ஒத்தாசை சங்கம் ஆரம்பத்தில் யூட்டா மாகாண அளவில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வந்து இவ்வேளையில் இதன் தலைவர்கள் சமூக சேவைகள் மற்றும் நலிந்தோருக்கு ஒத்தாசை வழங்கும் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினர். உலகமெங்கும் ஒத்தாசை சங்க சகோதரிகள் வாழ்க்கையின் இடர்பாடுகள் மற்றும் அனுபவங்களின் முழு பகுதியையும் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றனர். நிறைவு பெறாத எதிர்ப்பு பார்ப்புகளை தினம் நேருக்கு நேர் வாழ்ந்து அனுபவிக்கின்றார்கள். பெண்களும் அவர்களுடைய குடும்பங்களும் உடல், உள்ளம் மற்றும் ஆவிக்குரிய சுகவீனம் விபத்துகள் மற்றும் இறப்பு. சில சகோதரிகள் அவர்களுக்கென்று ஒரு குடும்ப சூழ் இன்றி தனிமையிலும் ஏமாற்றத்திலும் தவிக்கிறார்கள். சிலரே அவர்கள் குடும்ப அங்கத்தினரின் தவறான வழியை தேடியதன் விளைவால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். சிலர் போரை சந்தித்திருக்கிறார்கள், அல்லது பசி அல்லது இயற்கை சீற்ற அழிவுகளால் மற்றும் இலர் வேலையில்லா திட்டாட்டத்தால் மற்றும் போதை பழக்க சீரழிவின் பற்றி அறிகிறபடியால் வேதனை அடைகின்றனர், அல்லது போதிய கல்வி அறிவு மற்றும் பயிற்சி இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். இதை போன்ற பாரங்கள் விசுவாசம் என்னும் எலும்பை உருக்கும் தன்மையில் தனிப்பட்டோர் மற்றும் குடும்பங்களின் பலனை இழக்க செய்யும் தன்மையிலும் இருக்கிறது. பெண்களின் மகிழ்ச்சி வளர்ச்சியினை பாதிக்க கூடிய எல்லாவற்றையும் விட்டு அவர்களை உயர்த்தும்படி இழப்பீடு செய்யும் சேவைகளை அளிப்பதற்காக சீரத்துவ முறையில் சகோதரிகளை இணைவதே தேவ நோக்கங்களில் ஒன்றாய் இருக்கிறது. ஒத்தாசை சங்கங்களின் மூலம் இரட்சகரின் சேவைக்கு ஒத்தாசை செய்வோரோடு நாம் இணைந்து சேவை செய்யும் போது ஈடத்துவம் இன்னும் ஒரு பங்கு உயர்கிறது. இந்த சேவைகள் மூலம் அவர்கள் உலகில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த ஒத்தாசை சங்கம் மற்றும் சகோதரத்துவம் ஒரு பாதுகாப்பான இடமாய் ஒத்தாசை புகலிடமாயிருக்கும் என எனது பேத்திமார்கள் அறிய வேண்டும். இந்த நாட்களில் காலமும் ஒருபோதும் இல்லாத விதமாய் கடினமாய் காணப்படுகிறது. அழிவின் ஆழத்திலும் துயரத்திலும் இருந்து சியோனின் இல்லம் மற்றும் குடும்பங்களை பாதுகாக்க ஒத்தாசை சங்க சகோதரிகள் உதவ வேண்டும். உடன்படிக்கைகளை மதிக்கும் ஒரு முக்கிய பங்காக சீடத்துவ வெளிப்பாடாக வீடு சந்திப்பு போதனை இருக்கிறது என்று இதை பேத்திமார்கள் அறிய வேண்டும் என நம்புகிறேன். இந்த சீடத்துவ தன்மையானது நமது இரட்சகரின் சேவையை போட்டு நெருக்கமாக பார்க்கும் விதத்தில் இருக்கிறது. ஆரம்ப காலத்திடத்தில் ஒத்தாசை சங்க சந்திப்பு போதனை ஒரு பொறுப்பை உடையவர்களாயிருக்கிறார்கள். எளியோரது தேவைகளை மதிப்பீடு செய்து அதற்கு தேவையான நன்கொடை வசூல் மூலம் பெற்று தேவைகளை பூர்த்தி செய்தனர். ஒத்தாசை சங்கம் ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு படியை உணர முடிந்தது. மற்றவர்களை கண்காணித்து உதவும் வழிகளை விருத்தி செய்ய முடிந்தது. வீடு சந்திப்பிலும் பாடங்களை முடிப்பதிலும் கைப்பிரதிகளை கொடுப்பதிலும் முழு முயற்சி செய்த நாட்டிலும் உண்டு. இந்த சேவைகள் சகோதரிகளுக்கு கண்காணிக்கவும் பணிகளின் பல்வேறு தரங்களை அறிய உதவிற்று. மோசேயின் காலத்தில் ஒரு நீள சட்ட ஒழுங்கு முறைப்படியில் இருந்தது போன்று ஒரு காலத்தில் சகோதரிகள் பல எழுதிலும் வாய்மொழியிலும் சொல்லப்பட்ட சட்ட ஒழுங்கை ஒருவரை ஒருவர் பலப்படுத்த பயன்படுத்தினர். இன்றைய குடும்ப தேவைகளை பார்க்கும்போது சகோதரிகளுக்கு அநேக உதவிகள் ஒத்தாசைகள் செய்ய வேண்டும். நமது பரலோகப்பிதா நம்மை இன்னும் ஒரு உன்னத பாதையில் நமது சீஷத்துவ முறைகளை வெளிப்படுத்தவும் அவரது பிள்ளைகளை கரிசனையோடு கவனிக்கவும் வேண்டுமென்று ஆசிக்கிறார். இந்த நோக்கத்தை மனதிற்கொண்டு தலைவர்கள் நமது கடமையின் செயல் நிறைவேற்ற அறிக்கையை கேட்கிறார்கள். ஆவிக்குரிய மற்றும் வாழ்க்கை நலனுக்காக சகோதரிகளுக்கு குடும்பங்களுக்கு செய்த சேவைகள் பற்றி அறிக்கைகள் ஆகும். இரட்சகரின் சீடர்களாய் அவர் இங்கே இருப்பாரானால் அவர் என்ன செய்வாரோ அப்படி செய்வதற்கதாய் நமது திறமைகளை நாம் விருத்தி செய்வோம். நாம் என்ன சேவைகள் செய்கிறோம் என்பது அவரோட தேவையில் இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி முடிகிற பட்டியல் தயார் செய்யாமல் நமது சகோதரிகளுக்கு தேவையானவற்றை செய்ய நமது கவனத்தை செலுத்துவோம். நமது துண்ணியமான எண்ணிக்கை கணப்பை விட நமது சேவையின் தன்மையினால் உண்மையான ஊழியம் தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் அழைக்காமலே எனது விசாரிப்பு போது ஆசிரியர் வந்து சேவையை செய்வார் என்றும் எனது விசாரிப்பு போது ஆசிரியர் எனது மற்றும் எனது குடும்ப தேவைகளை ஆழ்ந்து கவனம் செய்திருக்கிறார் என்றும் எனது ஆசிரியர் எனது ஆவிக்குரிய வளர்ச்சியால் உதவி செய்கிறார் என்றும் நமது சகோதரிகள் சொல்லும்போது நாம் நமது ஊழியத்தின் வெற்றியை அறிவிப்படுகிறோம். அதோடு தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்திட சபை ஆயரின் பொறுப்புக்குரிய விரிவை விசாரிப்பு போதனையாகும். விசாரிப்பு போதனை ஊழிய மூலம் ஒத்தாசை சங்க தலைவர் ஒவ்வொரு சகோதரியின் நலம் பற்றியும் அதை குறித்து சபை தலைவருக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் உதவியிருக்கிறது. நாம் உண்மையாய் விசுவாச பலத்தால் முயற்சிக்கும் போது எந்த குற்றமின்றி பரலோக பிதாவிடம் இருந்து தீர்க்க தரிசனம் பெற வாஞ்சித்து நமக்கு அருளப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி நாம் அற்புதமான வெற்றி பெறவேலும் என நமது திருச்சபையில் தாமஸ் எஸ் மான்சன் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்.
And other essential teachings about Relief Society are now available to my
daughters in my kingdom. The history and work of Relief Society and Nolil ஒத்தாசை சங்கம் பற்றி அறியக்கூடிய இவைகளையும் மற்றும் தேவையான போதனைகளையும் எனது பேத்திமார்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. இந்த நூலானது நமது திருச்சபை ஒத்தாசை சங்க மகளிர் மற்றும் முன்னோர் விட்டு சென்ற பாரம்பரிய அம்சங்களை தன்னடக்கியுள்ளது. இந்நூலில் சீடத்துவ பாக்கியம் மற்றும் முறைகளும் ஒத்தாசை சங்க நோக்கங்களும் அடங்கிய உலகளாவிய சகோதரத்துவத்தை ஒன்றுபடுத்தவும் ஒருங்கிணைக்கவும் உதவுகிறது. இது தேவனது மகிழ்ச்சியின் திட்டத்தில் சகோதரிகளின் பங்கை விளக்கும் முக்கிய சாட்சி நூலாகும். மேலும் இது நாம் நம்பிக்கை வைத்துள்ள எதை செய்வது, எதை எதிர்கொள்வது மற்றும் அசைக்க முடியாத உயர்தர விளக்குகிறது. தெய்வீக அருளால் அமைக்கப்பட்டது ஒத்தாசை சங்கம் என்று உணர்ந்த தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் நமது ஒத்தாசை சங்க மகளிருக்கு சொன்னதாவது, இந்த உலகை நடத்த முனையவும் இருப்ப பெண்கள் முனைவில் ஈடுபடவும் நீங்களே தலைவர்களாக இருப்பீர்கள் என்றார். நமது இரட்சகர் மீண்டும் வர காலம் நெருங்குகிறபடியால் எனது பேத்திமார்கள் ஒத்தாசை சங்க நெறிகளை தங்களது வாழ்வில் பின்பற்றி விசுவாசத்தில் ஊன்றி பலப்படுவார்கள் என நம்புகிறேன். தேவன் தாமே தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தை ஊக்குவித்து ஒத்தாசை சங்கத்தை நியமித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.